الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون
صدق الله العليم على وتر لالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். மண்ணையும் விண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துரித்த எம்முடைய உயிரிலும் பிரிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் தன்னுடைய அருளை சொரிந்தருள்வானாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிலோகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் எங்களை தடை செய்து வைத்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்கின்றேன். மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவனுடைய கோடான கோடி படைப்பினங்களை படைத்து வைத்திருக்கின்றார். இந்த அத்துணை படைப்பினங்களிலும் மனித சமுதாயத்தை ஒரு சிரேஷ்டமான ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களை மிகவும் உயர்ந்தவர்களாகவும் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சமூகமாகவும் அல்லாஹ் மாற்றி அமைத்து வைத்திருக்கின்றார். எனவே இந்த சத்தியமான மார்க்கமாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான அவனுடைய நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இந்த வந்த அத்துணை நபிமார்களுக்கும் தலைவராக சையீதுல் முர்சலீன், இந்த உலகத்திலே வந்த அத்துணை ரசூல்மார்களுக்கும் தலைவராக காத்தமுன் நபியின், இந்த உலகத்திலே வந்த அத்துணை நபிமார்களுக்கும் இறுதியானவர்களாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கே மிக பெரும் ஒரு அருட்பிளம்பாகத்தான் சையீதுல் முர்சலீன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த நபி அவர்களுடைய வருகையை பற்றி சொல்லும் போதோ அவர்களை இந்த உலகத்துக்கே ஒரு அருட்கொடையாகத்தான் நாம் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்பதாக குறிப்பிட்டு இருக்கின்றார். இதே நேரம் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக அழகான முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த நபி அவர்கள் ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவராக இருந்திருக்கின்றார்கள். ஒரு குடும்ப தலைவர் என்ற முறையிலே ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் ஏன் குடும்பத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய அத்துணை சகோதரர்களுடனும் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகான முறையிலே வாழ்ந்து காட்டியது மாத்திரமல்லாமல் அழகான முறையிலே இந்த முழு உலக சமூகமும் எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பதை அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இதே போன்றுதான் அவர்கள் ஒரு நாணயமுள்ள வர்த்தகராக ஒரு சிறந்த வியாபாரி ஒரு நல்ல வியாபாரிக்கு அவசியமான உண்மை நியாயம் நம்பிக்கை ஆகிய அறங்குணங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதன் காரணமாக கதீஜா அன்னையா அவர்கள் மிக பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். நபி அவர்களை தன்னுடைய வியாபார முகவராக நியமித்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய கணவனாக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இதே போன்றுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சிறந்த ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு ஆத்மீக வழிகாட்டியாக ஒரு வீரமுள்ள தளபதியாக ஒரு நீதி வலுவா ஆட்சியாளராகவும் திகழ்ந்தார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை சரிதை ஆராயும் போதோ விளங்குகின்றது. அரபிய நாட்டிலே அன்று நிலவிய அனாச்சாரங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் மிக குறுகிய காலத்திலே இருந்த இடம் தெரியாது ஒழித்து கட்டிய பெருமை நபி அவர்களையே சாருகின்றது. விபச்சாரம் குடி சூது ஆகிய இந்த தீய பழக்க வழக்கங்களை ஒழித்தது மட்டுமல்லாமல் கொஞ்சமும் அஞ்சாது பஞ்சமா பாதகத்திலே ஈடுபட்டு வந்த அம்மாக்களை மனித புனிதர்களாக மாற்றி அமைத்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அருங்குணங்கள் அவர்களுடைய நல்ல தன்மைகளை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கின்றான். ஏ நபியே நாயகமே, நீங்கள் மிகவும் நல்ல
அழகான குணத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றான். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தான் வந்த நோக்கத்தை பற்றி சொல்லும் இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்கு ஆகும் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு சஹாபி அவர்கள் நபி அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி வினவிய நேரத்திலே கான ஹுலுக்குஹுல் குர்ஆன், நபி அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது, குர்ஆனிலே என்னென்ன நற்பண்புகளை அருங்குணங்கள் கூறப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் நமது தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மொத்தமாக அமைய பெற்றிருந்தன. நபி அவர்களுக்கு 10 வருடங்களாக பணிவிடை செய்த ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகின்றார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களே மிக அழகான குணமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு 10 வருடங்களாக பணிவிடை செய்த நான் நபி அவர்கள் எந்த ஒரு விடயத்தை பார்த்தாவது கூட சி என்று கூட எனக்கு சொன்னது கிடையாது. நான் செய்த ஒரு விடயத்தை குறித்து ஏன் இதை செய்தா என்றோ, நான் செய்யாத ஒரு விடயத்துக்காக ஏன் இந்த வேலையை செய்யவில்லையோ என்றோ என்னிடம் அவர்கள் கேட்டதே இல்லை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் மிகவும் அழகான குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே மோசமான எந்த விதமான அசிங்கமான வார்த்தைகளும் அவர்கள் பேச மாட்டார்கள். நபி அவர்களுடைய எந்த செயலும் அடுத்த மனிதர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடியதாக அமையவில்லை என்பதாக அவர்கள் கூறிவிட்டு நபி அவர்களிடம் பெரும் கிடையாது, அவர்களிடம் ஆணவம் இருக்கவில்லை, அவர்களிடம் அகம்பாவம் கிடையாது. நபி அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு மனிதரை பார்த்தாவது அவர்கள் கோபப்பட்டதில்லை, அவர்களுடைய உள்ளத்திலே குரோதம் என்ற எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. நபி அவர்கள் யாரின் மீதும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை கொடுத்திருப்பான், அவனுக்கு அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்திருப்பான், இந்த மனிதனை பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது. நபியுடைய மிக அழகான குணங்களை சொல்லிவிட்டு தனக்கு அநியாயம் செய்த ஒரு மனிதனிடத்திலே கூட பழிவாங்கும் தன்மை எதுவுமே நபியிடம் இருக்கவில்லை. மாற்றமாக நபி அவர்கள் மிகவும் அன்பாக இருந்தார்கள், மனிதர்களோடு மிகவும் பாசமாக நடந்து கொள்வார்கள், மிகவும் பணிவான மனிதராக நாம் பெற்றுக் கொண்டோம். அவர்களிடம் பொறுமை இருந்தது. மனிதர்களில் யாராவது ஒரு மனிதர் அநியாயம் செய்துவிட்டால் அதற்காக வேண்டி பொறுமை செய்வார்கள். இதே போன்றோ நபி அவர்கள் நல்ல மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அவர்களிடம் இருந்தது. ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு நபி அவர்கள் அவர்களை ஆதரிக்கும் தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், அநாதை அரவணைக்கும் தன்மை, இது ஒட்டுமொத்தமாக நபியிடம் இருந்த மிக அழகான பண்புகள் என்பதாக இந்த சஹாபாக்களே சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் தங்களுக்கு யாராவது அவர்கள் இன்னொரு மனிதனுக்கு அவர்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு சஹாபி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு பற்றி சொல்லுகின்றார்கள், நான் நபி அவர்களோடோ ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்து கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு இடத்திலே நபி அவர்களை நான் சந்தித்தேன். நான் வரும் வரையிலே அந்த இடத்திலே நபியே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நான் கொஞ்சம் வீட்டுக்கு சென்று வருகிறேன் என்பதாக இந்த மனிதர் சொல்லிவிட்டு செல்லுகின்றார். ஆனால் அன்று மாலை நேரமாகிவிட்டது, அந்த மனிதன் மறந்து விட்டான் அந்த இடத்துக்கு வருவதற்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதி. அந்த இடத்திலே அப்படியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரமாகின்றது, ஒரு நாள் கடந்து விட்டது, இரண்டாவது நாளும் வருகின்றது. அந்த மனிதனிடம் சொன்னார்களே, அதே இடத்திலே நீ வரும் வரையிலே நான் இருந்து கொண்டிருப்பேன் என்றார். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது நாளும் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். மூன்றாவது நாள் வருகின்றது. இப்பொழுது அந்த மனிதன் மறந்து விடுகின்றான். உடனே அவனுக்கு ஞாபகம் வருகின்றது, ஓடி வருகின்றான். அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் அநியாயம் இழைத்து விட்டேன். மூன்று நாட்களாக இந்த இடத்திலே நீங்கள் என்னை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன போதோ நபி அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் அந்த மனிதனுக்கு சொல்லவில்லை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, இது ஒரு முஸ்லிமுடைய உயர்ந்த பண்பு என்பதை தான் நபி அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். சொன்னார்கள், அனஹாஹுனா முந்து சலாசின், இந்த இடத்திலே மூன்று நாட்களாக நான் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்பதாக. ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நல்ல முறையில் நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இதை போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்த மனிதரை கூட மனவு வந்து மன்னிக்கும் தன்மை அவர்களிடம் குடிகொண்டிருந்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹைபருடைய யுத்தத்தின் போதோ ஒரு பெண்மணி நபி அவர்களுக்கு நஞ்சூட்டின உணவை கொடுத்து விட்டால் அதனால் நபி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அது அவர்களுடைய மௌத்துக்கும் காரணமாக இருந்து விட்டது. ஹஜரத் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துடைய நேரத்திலே ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி அவர்களுடைய மடியிலே படுத்துக்கொண்டோ நபியுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகின்றது. ஃபாத்திமா நாயகி அவர்கள் வருகின்றார்கள். வா கர்ப அபா, வா கர்ப அபா, என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே, என்னுடைய தந்தை அவர்களே என்று அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய மனைவிமார்கள் அழுகின்றார்கள். நபியோடு இருந்த இந்த சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடியாக வந்தவர்கள், மனித மாணிக்கம் அவர்கள், அவர்கள் மரணிக்க இருக்கின்றார்களே என்ற ஏக்கத்திலே சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் தங்களுடைய சகராத்துடைய வருத்தத்திலே அவர்களுக்கு பக்கமாக ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாத்திரத்திலே அவர்களுடைய முபாரக்கான இரண்டு கைகளை நலைத்துக் கொண்டு அவர்களுடைய முகத்திலும் அவர்களுடைய நெஞ்சிலும் தடவிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மரணத்துக்கு இவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கின்றது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியான நாயன் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றானே என்பதாக இந்த கலிமாவை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே நபி அவர்கள் படுத்துறந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலம தஆமல் அகல்து பிஹைபர், ஹைபருடைய யுத்தத்திலே இருந்த போதோ ஒரு பெண்மணி விஷம் நிறைந்த நெஞ்சு கலந்த இப்படியான இறைச்சி அவள் எனக்கு உணவாக தந்துவிட்டார். இதனுடைய விஷம் என்னுடைய முழு உடம்பிலும் ஏறிவிட்டது, என்னுடைய இதயம் வெடித்து விட்டது என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அழுகின்றார்கள். நபியுடைய மனைவிமார்கள் அழு அழுகின்றார்கள். இப்படிப்பட்ட தன்னுடைய உயிருக்கே உளை வைத்த இந்த பெண்மணியை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக கண்மணி நாயகம் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நெஞ்சு கொடுத்த இந்த பெண்மணியை கூட மன்னித்திருக்கின்றார்கள். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டது மாத்திரமல்லாமல் தனக்கு அநியாயம் இழைத்தவர்களை கூட அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு லபீத் இப்னு ஆசம் என்று சொல்லக்கூடிய உயூதன் ஒருவன் நபி அவர்களுக்கு சூனியம் செய்து விட்டான். அதனால் நபி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த மனிதனை கூட நபி அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபி அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டி அதற்காக வேண்டி பல தந்திரங்களை கையாண்ட அந்த மக்கத்துடைய முஷ்ரிக்கீன்களுக்கும் மக்கா வெற்றியுடைய இந்த சந்தர்ப்பத்திலே பொதுவாக மன்னிப்பளித்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் நினைத்திருந்தால் அன்று அவர்களை கண்ணிமைக்கும் நேரத்திலே அவர்களை பூண்டோடு அழித்திருக்க முடியும். ஆனாலும் நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை. அப்படிப்பட்ட தனக்கு அநியாயம் இழைத்தவர்களை கூட மன்னித்திருக்கிறார்கள். தனக்கு உயிருக்கு உயிராக நேசித்த தன்னுடைய சாச்சா ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வஹ்ஷி அவரையும் அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்ற பெண்ணையும் நபி அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எங்களுடைய உயிரிலும் மேலாக மதித்துக் கொண்டிருக்கிறோம். நமது நெஞ்சங்கள் மீது கை வைத்து இந்த அருங்குணங்களில் ஏதாவது ஒரு குணம் நம்மிலே இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் என்பதாக தாவா செய்கின்றோம். அவர்களுடைய அன்பு எங்களுடைய உடம்பிலே எங்களுடைய நெஞ்சங்களிலே பதிந்திருக்கின்றது. மாறாக நாம் எம்முடைய நடைமுறைகள் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எம்முடைய வியாபாரம் வீட்டு விஷயங்களிலே நாம் பழகும் முறைகளில் ஒவ்வொன்றிலும் அந்த நபி அவர்களுடைய அழகான வழிகாட்டல்கள் அவர்களுடைய அருங்குணங்கள் எந்த அளவு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். நம்மிடத்திலும் நமது மனைவி மக்களிடத்திலும் குழந்தைகளிடமும் அனைவர்களிடத்திலும் இந்த அழகான நற்குணங்கள் உண்டாக்குவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய அகலாக்கை எங்களுடைய பண்பாடுகளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அது மட்டுமல்ல வேற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு கூட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த அழகான இஸ்லாமிய பண்பாடுகளை நல்ல ஒழுக்கங்களை அருமை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதன் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தை எங்களால் பரத்த முடியும் என்ற உண்மையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த சத்தியமான மார்க்கமாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை பிறக்க செய்ததற்காக அவன் பிறந்தது முள் மரணிக்கும் வரையிலே அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தாலும் அந்த மனிதன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினவனாக மாற மாட்டான். இந்த அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றாரே. இந்த உலகத்திலே எத்தனை சமூகங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. ஆனால் இறுதியாக வந்த இந்த நபி அவர்களுடைய உம்மத்தினர்கள் அவர்கள் தான் ஏனைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய உம்மத்தினர்களை விடவும் முதன் முதலாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இந்த உம்மத்தினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்தை அல்லாஹ் ஹைர உம்மத் சிறந்த உம்மத் என்பதாக சொல்லுகின்றானே. இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் அவர்கள் 180 சப்புகளாக இன்னும் ஒரு ரிவாயத் சமூகத்திலே 160 அணிகளாக இருப்பார்களே. இந்த சமூகத்திலே, இந்த ஒட்டுமொத்த சொர்க்கவாதிகளிலே, இந்த உம்மத்தினர்கள் 70-80 சப்புகளில் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், சொர்க்கவாதிகள் ஒவ்வொரு சப்பிலும் அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கும் போதோ, சொர்க்கவாதிகளுடைய அணிகளிலே இந்த உம்மத்தினர்கள் அதிகமான எண்ணிக்கை கொண்டிருப்பார்கள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த உம்மத்தினர்கள் நாமெல்லாம் அல்லாஹ் இந்த சிறப்பை தந்தது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே என்ற இந்த ஒரே காரணத்தின் அல்லாஹ் இந்த சிறப்பை தந்திருக்கின்றான். எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய ஒழுக்கங்கள், நாம் அடுத்த சமூகத்தினர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம், எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்கள் அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அஹ்லாக், நம்முடைய பண்பாடுகளை காட்டக்கூடிய முதலாவது இடம் தான் தாய் தந்தையர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ததன் பின்னாலே தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய கடமை தான் அதிகமாக இருக்கிறது என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கின்றான். தாய் தந்தையர்கள் அவர்களோடோ இன்றைக்கு எந்த அளவுக்கு நல்ல முறையில் ஒவ்வொருவரும் நாம் நடந்து கொள்கிறோம் என்பதையும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்களுடைய தந்தை அவர்களை இழந்து விடுகின்றார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கும் போதே தன்னுடைய தந்தையை காணவில்லை. இன்று தந்தையை கண்ட எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான லட்சோ பலட்ச மக்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் அவர்களுடைய 6 வயதை அடையும் போதோ தன்னுடைய தாயை இழந்து விடுகின்றார்கள். இந்த உலகத்திலே தாயையும் தந்தையும் இழந்த 6 வயதிலே அனாதையாக மாறிவிட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வெகு தூரத்தில் இருந்து ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தன்னால் நடந்து கொள்ள முடியாது, அவளுடைய அசா ஊண்டுகோல் மூலமாக அவள் ஊண்டிய நிலைமையில் தூரத்திலே இருந்து வருவதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த மஜ்லிஸில் இருந்து எழுந்து சென்று அம்மூதாட்டி அவர்களுடைய கரத்தை பிடித்து அவர்களை அப்படியே அந்த சபைக்கு வரச் செய்து அவர்களுடைய முபாரக்கான மேனியிலே அவர்கள் போற்றப்பட்டிருந்த அந்த போர்வையை கலட்டி அதை கீழே விரித்து அதில் அமர செய்து அவ்வம்மையாரை சங்கைப்படுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது சஹாபாக்களுக்கு வியப்பாக ஆச்சரியமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் 6 வயது அடையக்கூடிய நேரத்திலே என்னுடைய தாயை நான் இந்த உலகத்திலே இழந்து விட்டு அனாதையாக மாறிவிட்டேன். நான் சிறு பிராயமாக இருக்கும் போதோ இவ்வம்மையார் அவர்கள் எனக்கு பால் கொடுப்பாட்டினார்கள், எனக்கு அமுதூட்டின தாய் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்று நம்மிலே பலர் எம்மை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்மை பெற்று, எம்மை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய நிலைமையில் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எத்தனையோ பேர்கள் இன்னும் உயிரோடு ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மிக பெரும் ஒரு அமானிதம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானிதம் தான் தன்னுடைய மனைவி மக்களாக இருக்கின்றார்கள். இந்த மனைவியோடோ எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் குர்ஆன் பேசுகின்றது, நீங்கள் உங்களுடைய மனைவியோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை மிக அழகான முறையில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு மனிதர் எங்களுக்கு ஒரு அமானிதமாக ஒரு பொருளை அப்படைத்தான் என்றால் அந்த அமானிதத்தை எப்படி ஒப்படைத்தானோ இதே விதமாக அந்த அமானிதத்தை அல்லாஹ்விடம் நாம் ஒப்படைப்பது எங்களுடைய கடமை அல்லவா? ஒரு மனிதன் ஒரு 100 ரூபா நோட்டை எங்களுக்கு அவன் அமானிதமாக வைத்தாலும் எப்படி தந்தானோ இதே விதமாக அவனிடம் ஒப்படைப்பது எம்முடைய கடமையாக இருக்கின்றது. இதைவிட மிக பெரும் ஒரு அமானிதமாக தான் அல்லாஹ் இந்த மனைவிமார்களை வைத்திருக்கின்றான். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மௌத்துடைய கட்டம் இருக்கின்றது. லட்சக்கணக்கான இந்த சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே என்ன உரையாற்றினார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உறவினர்களோடோ முஸ்லிம்களோடோ ஏனைய சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்த இன மக்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற மனிதன் மனிதனோடு சம்பந்தப்பட்ட இந்த கடமைகளை தான் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதர நபி அவர்கள் மரணிப்பது கண்மித்துக் கொண்டிருக்கும் போது சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் உங்களுடைய கரத்திலே உங்களுடைய மனைவிமார்களை அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றான், அந்த அமானிதங்களை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு, இத்தகுல்லாஹ் பின்னிசா, இந்த பெண்களுடைய விடயத்திலே ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். எங்களுக்கு மிக விருப்பமான தாயோ எங்களுடைய தந்தையோ மிகவும் நல்ல முறையில் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு எங்களுக்கு ஒரு வசியத்தை நிறைவேற்றி செய்யுமாறு சொல்லிவிட்டு மரணித்தால் எவ்வளவெல்லாம் அந்த வசியத்தை நாம் அழகான முறையில் நிறைவேற்றுகிறோம். என்னுடைய தந்தை அவர்கள் மரணிக்கும் போதோ இப்படி சொன்னார்கள். அவர்களுடைய கடைசி வார்த்தை இப்படி இருந்தது. அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் என்னோடு நடந்து கொண்டார்கள். என்னுடைய அன்பு தாய் அவர்கள் மரணிக்கும் போது என்னுடைய மடியிலே தான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்றெல்லாம் மக்கள் சொல்லுகின்றார்களே. இந்த ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் திருமணமாகிய திருமணம் முடித்து பிள்ளைகளை கண்ட ஒவ்வொருவருக்கும் பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களோடோ நீங்கள் இரக்கமாக நடவுங்கள், இது என்னுடைய வசியத் என்பதாக சொன்னார்கள் என்றால் அதனை எவ்வளவு நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பெண்ணை பார்த்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், எந்த பெண்மணி தன்னுடைய கணவன் திருப்தி அடைந்த நிலைமையிலே அவளுக்கு மரணம் வருமோ அவள் நேரடியாக சொர்க்கலோகம் செல்லுவாள் என்பதாக சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த பெண்மணி 5 நேரமும் தொழுகின்றால், அவள் ரமலானுடைய மாதமும் நோன்பு நோக்குகின்றால், தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாள், தன்னுடைய கணவனுடைய புத்திமதிகளின் படி அந்த கணவனை சந்தோஷப்படுத்திக் கொண்டு வாழ்வாளோ, மறுமை நாளையிலே அல்லாஹ் சுபஹான குவத்தால கோடான கோடி மக்களுக்கு முன்னிலையிலே இந்த பெண்களை அழைத்து சொர்க்கத்துடைய எந்த வாயிலினூடாக, ஏ பெண்ணே உனக்கு நுழைவதற்கு விருப்பம் இருக்கிறதோ, கணவனுக்கு வழிபட்டு நடந்த பெண்ணே, சொர்க்கத்துடைய 8 வாயிலும் உனக்காக வேண்டிதான் திறக்கப்பட்டிருக்கிறது, விரும்பிய வாயிலினூடாக நீ சொர்க்கலோகம் செல்லென்பதாக இந்த பெண்ணிடத்திலே சொல்லப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை உண்மையான முறையில் விளங்கிய பெண் எப்படி என்றால், அவளுடைய கடமைகளை அவனுடைய கடமைகளை உணர்ந்தவர் அந்த கணவனுடைய காலில் படக்கூடிய தூச அவளுடைய கண்ணத்தால் அவள் துடைப்பாள், அவளுடைய லேஞ்சால் அல்ல, அவளுடைய பிடவியால் அல்ல, அவளுடைய ஆடையால் அல்ல, அவளுடைய முகத்தால் அல்ல, அவளுடைய கண்ணத்தால் பிடிப்பாள் என்பதாக அவ்வளவு அழகாக சொல்லுகின்றார்கள். இதே போன்றுதான் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையையும் யாரு தன்னுடைய குடும்பத்தாரோடு பகைப்பார்களோ, குடும்பத்தினர்களுடைய உறவு முறையை துண்டித்து வாழ்வார்களோ அவர்கள் சொர்க்கலோகம் செல்ல முடியாது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு குடும்பங்களிலே மிகச்சிறு பிரச்சனைகளுக்காக, சில்லறை பிரச்சனைகளுக்காக, தன்னுடைய சொந்த லாபங்களுக்காக குடும்ப உறவை துண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் இருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே இந்த குடும்ப உறவு சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே இருந்து கொண்டு, யா அல்லாஹ், இந்த உறவு முறையை நீ படைத்திருக்கின்றாய், இதை யார் துண்டித்தாயோ அவனை இந்த பாலத்திலிருந்து அவனை விழுத்தாட்டி நரகத்திலே நீ நுழைத்து விடு என்பதாக இந்த ரஹிம் பந்தத்துவம் வாதாடும் என்று சொன்னால், இந்த உறவு முறைக்கு இஸ்லாத்திலே எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். இதே போன்றுதான் இன்றைக்கு முஸ்லிம் சகோதரர்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக, அவர்களுடைய சொந்த லாபங்களுக்காக வேண்டி அடுத்த மனிதர்களோடு உறவுகளை துண்டித்திருக்கின்றார்கள், அடுத்த முஸ்லிம் சகோதரர்களோடு பகைமை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு ஒரு உடம்பை போன்று என்று சொன்னார்கள். எங்களுடைய கண்ணிலே ஒரு வருத்தம் வந்துவிட்டால் முழு உடம்பும் அதனுடைய வருத்தத்தை உணர்வதை போன்றோ, எங்கேயாவது ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் வந்தால் அது தனக்கு வந்த கஷ்டமாக நினைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய இந்த மார்க்கம் இருக்கின்றது. இது முஸ்லிம்களை மட்டும் நேசித்து பிற மதத்தவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற மிகக்குரிய நோக்கம் கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. மாற்றமாக பிற மதத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்கின்றது, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கின்றது. சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு சஹாபாக்களுக்கு அவர்கள் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கும் போதோ ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், நபி அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். உடனே சொன்னார்கள், இது ஒரு யஹூதியுடைய ஒரு யூதனுடைய ஜனாசா அல்லவா யா ரசூல் அல்லா என்று சொன்ன போதோ நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் ஒரு மனிதனாக இல்லையா, அவன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக இருந்தான் அல்லவா என்பதாக அடுத்த சகோதரர்களையும் நாம் இந்த உலகத்திலே மதித்து வாழ வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற்று மத சகோதரர்களோடு கூட மிகவும் நல்ல முறையிலே அந்யோன்யமாக நடந்திருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே கிறிஸ்தவர்களுடைய தலைவர்கள் வந்த போதோ பள்ளி வாயில் இரவு நேரத்திலே ஒதுங்குவதற்காக தங்குவதற்காக வேண்டி நபி அவர்கள் இடம் கொடுத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அடுத்த சகோதரர்களோடோ வேற்று மத சகோதரர்களோடோ மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி வைத்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய தாய் தந்தையர்கள் மோமினான முஸ்லிமான அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே நிம்மதியான சூழலை உண்டு பண்ணுவாயாக. சகல இன மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நீ உண்டு பண்ணுவாயாக, புரிந்துணர்வை உண்டாக்குவாயாக. முழு உலகளாவிய ரீதியிலும் யா அல்லாஹ், எல்லா இன மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் நீ உண்டு பண்ணுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண தருவாயிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக சுஜூதுகளில் இருக்கும் போதோ, உன்னுடைய பள்ளி வாயில்களில் நல்ல வணக்க வழிபாடுகள் இருக்கும் போதோ, நல்ல கர்மங்களை செய்து கொண்டிருக்கும் போதோ நல்ல ஒரு மரணத்தையும் தருவாயாக. நாளை மறுமை நாளையிலே யா அல்லாஹ், பயங்கரமான நரகத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்தையும் தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.